இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய 3 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3, 4, 5 3 வசனங்களை வாசிப்போம்.
பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன
எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து
என் நாமத்தை தரித்துக்கொண்டு
நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சீஷர்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டார். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கு முன்பாக என்ன சம்பவிக்கும்? அப்படி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் காரியம் ஒரு எச்சரிப்பை தான் கொடுத்தார். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய வருகைக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மற்ற எல்லா காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிலும் அதிக கவனமாக இருக்கணும், அதிக எச்சரிப்புள்ளவர்களாகும். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு கொடிய காலம் கடைசி காலமாக இருக்கும். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், வஞ்சிக்கப்படாதிருங்கள். வஞ்சிக்கப்படுதல், அதாவது ஏமாற்றப்படுதல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்கள் சத்துரு விதித்த வலையிலே விழுந்து போவார்கள். வேதம் முழுவதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏமாற்றுத்தனம் தான் பிசாசனுடைய காரியம். அவனுடைய காரியம் எல்லாமே தந்திரமானது. 2 கொரிந்தியர் 2:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பார்த்து, கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னார். பிசாசானவன் தந்திரசாலி, வஞ்சிக்கிறவன், அதாவது ஏமாற்றுகிறவன். அவன் பலத்தினாலே யாரையும் மேற்கொள்ள முடியாது, ஆனால் தந்திரத்தினாலே அவன் மேற்கொள்ளுகிறவன். முதல் மனிதனிலிருந்து நீங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்துச்சு. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், வேதம் அப்படிதான் சொல்லுது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஏமாற்றப்பட்டாள். முதல் நபர் முதற்கொண்டு, முதல் பாவம் உலகத்தில் வந்தது முதற்கொண்டு ஏமாற்றுத்தனம், பிசாசனுடைய ஏமாற்றுத்தனம். அன்றைக்கு ஒரு சர்பத்தை சாத்தான் பயன்படுத்தினான், ஏவாளை ஏமாற்றுகிறதற்கு ஒரு சர்பத்தை யூஸ் பண்ணான். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறதான மனுஷர்களை நம்மை வஞ்சிப்பதற்கு பிசாசு யூஸ் பண்ணுவான். புரியுதுல? ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு மாதிரி. நான் நினைக்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது சகல மிருகங்களும் சகல பறவைகளும் இந்த மனுஷனோடு பேசக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கணும், அவ்வளோ கான்வர்சேஷன் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த சர்பம் வந்து அவளோடு பேசும்பொழுது ஏவாளுக்கு அது ஒரு விகற்பமாக, ஒரு பயமுறுத்துகிற ஒரு சம்பவமாய் தெரியல. இல்ல, இன்னைக்கு நம்ம ஒரு பாம்போ அல்லது ஒரு நாயோ அல்லது ஒரு மாடோ நம்ம பார்த்து நம்ம பாஷையில பேசினா அழுதி அடிச்சு ஓடிடுவாங்க. இல்ல, ஒரு மாடு நம்ம பாஷையில் தமிழ்ல பேசுச்சுனா ஓடியே போயிடுவாங்க. ஆனா அன்னைக்கு ஏவாள் அப்படியெல்லாம் செய்யல. இல்ல, ஒரு பாம்பு அவட்ட வந்து பேசுது, அவ நின்று கவனிக்கிறா, கான்வர்சேஷன் நடக்குது. ஆகையினாலே அன்றைக்கு அவளோடு பேசுவதற்கு ஏதுவாயிருந்த ஒரு சர்பத்தை பிசாசு பயன்படுத்தியது. இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது, இன்னைக்கு சர்பம் பேச போறதில்லை, அல்லது ஆடோ மாடோ கோழிய நாயோ பேச போறதில்லை, நம்மோடு பேசுகிறது மனுஷர்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களை வைத்துத்தான் பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். ஆகையினாலே தேவ பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களின் மிகப்பெரிய எச்சரிப்பு, முதல் பிரதானமான அடையாளம் என்னவென்றால் வஞ்சிக்கப்படுதல், ஏமாற்றப்படுதல், இது நடக்கும். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் பிரதானமாய் முதல் தரமான எச்சரிப்பாக வைக்கிறார். இந்த நாட்களில் ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பிசாசினால் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இன்னைக்கு காலை நேரத்தில் நாம் தியானிக்க போறோம். ஏன்னா யாரை வைத்து அவன் வஞ்சிப்பான் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், ஏன் கிறிஸ்தவர்கள், உங்களை நேசிக்கிறவர்களைப் போல் இருக்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இப்படி யாரையும் வேணாலும் அவனால் யூஸ் பண்ண முடியும். யாராவது ஒருவரை யூஸ் பண்ணி எப்படியாகிலும் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து உங்களை வீழ்த்தி விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அதனாலே தேவ பிள்ளைகள் என்னைக்குமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய வலையிலே, பிசாசுடைய வலையிலே விழுந்து போகக்கூடாது. அதனாலே வஞ்சிக்கப்படாதிருப்பது எப்படி என்பதைத்தான் இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:19-20. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:19-20.
அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி
ஒருவனை அழைத்து
அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள்
சிம்சோனே,
பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல்
எப்பொழுதும் போல
உதறி போட்டு வெளியே போவேன் என்றான்.
சிம்சோனுடைய வாழ்க்கை வேதத்தில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஒரு தனித்தன்மையோடு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். அவனை பயன்படுத்தினதை போல அதே பேட்டர்ன்ல ஆண்டவர் வேற யாரையுமே பைபிளில் யூஸ் பண்ணது கிடையாது. வித்தியாசமான ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பலன், ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் பொழுது அவன் மேல் விளங்கின வல்லமை, அந்த பலத்துக்கு முன்பாக எந்த மனுஷரும் நிற்க முடியவில்லை. அந்த நாட்களில் மிகவும் பலசாலிகளாயிருந்த பெலிஸ்தியர்கள் இவனை கண்டு, இந்த ஒரு மனுஷனான இந்த சிம்சோனை கண்டு நடுங்கினார்கள். அப்படிப்பட்ட விதத்தில் இவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை கர்த்தர் அப்படி பயன்படுத்தினாலும் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறது ஒரு பரிதாபத்துக்குரிய காரியம். அவன் தெளிலால் என்கிற ஒரு பெண்ணை நம்பினான். அவள் அவனிடத்திலே மிகவும் அன்பாய் இருக்கிறது போல பேசி நடந்தாள். ஆனால் அவளுக்குள் பிசாசு இருந்து செயல்படுகிறதை அவனால் புரிந்து கொள்ள முடியல. அன்றைக்கு ஏவாளை வஞ்சிப்பதற்கு ஒரு சர்பத்தை பயன்படுத்துறது போல, இன்றைக்கு இந்த சிம்சோனை வீழ்த்துவதற்கு ஒரு தெளிலாளை பிசாசானவன் பயன்படுத்துகிறான். அவனிடத்தில் அன்பாய் பழகுகிறது போல பழக வைத்து, அவனோடு அன்பாக பேச வைத்து, அவனை நயம் காட்டி, அவனுடைய பலத்தின் ரகசியத்தை கண்டுபிடித்து அதை இப்பொழுது இழக்கும்படி செய்து விடுகிறான். அவனுடைய பலத்திற்கு முன்பாக ஒருவராலும் நிற்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த வசனங்கள், வாசித்த வசனங்கள் மிகவும் பரிதாபமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. இருபதாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் தன்னை விட்டு நீங்கினதை அறியாமல், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. அவன் பலன் அவனை விட்டு விலகிற்று என்று 19 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார் என்று 20 வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம் இது! எப்படி நடந்தது? வஞ்சனை, ஏமாற்றுத்தனம், பிசாசு சூழ்ச்சியாக இவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தெளிலாள் என்ற ஒரு பெண்ணை கொண்டு இவனை வீழ்த்தி விடுகிறான். பலன் போய்விட்டது, கர்த்தரும் அவனை விட்டு போய்விட்டார். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில், இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய எச்சரிப்பு. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சாட்சிகளும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்திருக்கிறதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரமும், இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை பலசாலியா இருக்க முடியும், ஆனால் அந்த தேவ பிள்ளை தன் பலத்தை இழந்து போகவும் முடியும். ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோடு வாழவும் முடியும், ஒரு நாள் அந்த கர்த்தரை தன் வாழ்க்கை விட்டு இழந்து போகவும் முடியும். பிசாசானவன் மிகவும் கவனமாயிருக்கிறான். பேதுரு அதை குறித்து எழுதும் பொழுது 1 பேதுரு 5:8 சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஒரு அலர்ட் கொடுக்கிறார் பாருங்க, விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இதெல்லாம் சரித்திரம் கிடையாது. சிம்சோன் ஒரு சரித்திரம் நீங்க படிச்சுட்டு போயிட முடியாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த காரியத்தை குறித்து எச்சரிப்பாக தன்னுடைய நிருபங்களில் ஆண்டவர் கொண்டு வருகிறார். தெளிந்த புத்தியா இருக்கணும் விசுவாசிகள், அலர்ட்டா இருக்கணும், விழித்திருங்கள். ஏனென்றால் பிசாசானவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சுற்றி கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கடைசி நாட்கள், கடைசி நிமிஷம் நம்ம வஞ்சிக்கப்பட்டு விட்டால், நம்முடைய மரண நேரத்தில் ஆண்டவரோடு நாம் இல்லாவிட்டால், அல்லது கர்த்தருடைய வருகை நேரத்தில் நாம் ஆண்டவரோடு இல்லாவிட்டால், நரகத்திற்கு நாம் கொண்டு செல்லப்படுவோம். பிசாசு அந்த விஷயத்தில் எப்படியாகிலும் ஒரு ஆத்மாவை ஆகிலும், தன்னை விட்டு வெளியே போய்விட்டதான ஒரு ஆத்மாவை ஆகிலும் மறுபடியும் தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளலாமா என்பதற்கு அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் இதை ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இன்றைக்கு இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து வேகமாக நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் வேகமாய் கடந்து செல்ல போகிறேன். ஏன் இவன் வஞ்சிக்கப்பட்டான்? அதுதான் முக்கியம். ஏன் ஒரு தேவ பிள்ளை வஞ்சிக்கப்படுகிறார்கள்? வஞ்சிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? வாசிக்கிறான். இதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 வருவோம். இந்த அதிகாரத்தில்தான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கைக்கு முந்தின சில காரியங்கள் ஆரம்பிக்கிறது. 13:2 வாசிப்போம்.
அப்பொழுது
தான் வம்சத்தானாகிய
சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி
அவளை நோக்கி இதோ
பிள்ளை பெறாத மலடியான நீ
கர்ப்பந்தரித்து
ஒரு குமாரனை பெறுவாய்.
ஆதலால்
நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பந்தரித்து
ஒரு குமாரனை பெறுவாய்.
அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார்.
இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது தான் வம்சத்தை சேர்ந்த மனோவா என்கிறதான ஒரு தேவம்மன் பிள்ளை, கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன் மனோவா. இவனுடைய மனைவி, இவளுக்கு பெயர் என்னவென்று வேதத்தில் எழுதப்படவில்லை. இந்த பெண் ஒரு நாள் வயல்வெளியில இருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதரானவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு நேரடியாய் வந்து தரிசனமாகிறார். அவளுக்கு தரிசனமாகி, பிள்ளை பெறாத மலடியாயிருக்கிற பெண்ணே, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அந்த பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அவன் ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றவன், ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய போகிறவன். பெலிஸ்தியர்களாகிய அந்த கொடிய ஜனங்களின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறவன் என்று சொல்லி அவனுடைய ஊழியத்தை பிறக்கப் போகிற, இன்னும் உண்டாகவே இல்லை அந்த குழந்தை. அந்த குழந்தையை குறித்து, அதனுடைய எதிர்காலத்தை குறித்து அந்த பெண்ணுக்கு விளக்கம் கொடுக்கிறான். அடுத்தோடு கூட நிறுத்திக் கொள்ளாமல், அந்த பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உனக்கு பிறக்க போகிறதுனாலே நீ என்ன செய்யணும், ரொம்ப முக்கியமான விஷயம், நீ என்ன செய்யணும், நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது, தீட்டான ஒன்றையும் நீ புசிக்க கூடாது, இப்படி உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளணும், உன்னை நீ தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உனக்கு இருந்து ஒரு பிறக்க போகிற குழந்தை ஆண்டவருக்கென்று அவன் செயல்பட போகிறவன். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் உனக்குள்ளிருந்து பிறக்கப் போகிறது. ஆகையால் நீ உன் வாழ்க்கையை பரிசுத்தத்தோடு காத்துக் கொள்ள வேண்டும், உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அவளுக்கு சொன்னான். கண்டிப்பாக இந்த மனோவாவின் மனைவி அதை செய்ய ஆரம்பிச்சிருப்பாள். ஏன்னா அவள் கர்த்தருக்கு பயந்தவள். அது மாத்திரமல்ல, அவள் அநேக வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தவள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு குழந்தை பிறக்கப் போகுதுன்றதுக்காக ஒரு கண்டிஷன் சொன்னப்பட்டால் கண்டிப்பாக அதை சின்சியர் எடுத்துட்டு இருப்பார். இந்த சம்பவத்தை இவளுக்கு சொல்லும் பொழுது அவளுடைய கணவனாகிய மனோவா அந்த இடத்துல இல்லை, அவன் வீட்டில் இருந்தானோ வேற எங்க இருந்தானோ தெரியல. அதன் பிறகு அவள் ஓடி வந்து இந்த செய்தியை தன் புருஷனுக்கு அறிவிக்கிறாள். இப்படி நான் வயல்வெளியில் இருக்கும் பொழுது ஒருவர் வந்து என்னோடு இப்படி பேசினார். உடனே அவன் கேட்கிறான், யார் அவர், எப்படி, என்ன சொன்னார். அவள் சொன்னதை சொல்லுகிறாள். ஆனா இவனுக்கு ஆவல், அந்த நபரை நாமும் சந்திக்க வேண்டும். உடனே இவனும் ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், தேவரீர், என்னுடைய மனைவியோடு இந்த ஸ்திரீயோடு பேசின அந்த தூதரானவர் மறுபடியும் எனக்கும் தரிசனமாகி பேச வேண்டும் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்து விட்டு இவன் திருப்பி எங்க போனான்னு தெரியல. மனைவி திருப்பியும் அவள் வயல்வெளிக்கு போயிட்டான். வயல்வெளியில் இருக்கும்பொழுது மறுபடியும் அதே தூதரானவர் வந்து நிற்கிறார். உடனே இவள் நீர் கொஞ்சம் நில்லும் என்று வெயிட் பண்ண வச்சுட்டு நேர வீட்டுக்கு ஓடி தன் புருஷனை கூட்டிக் கொண்டு வந்து, என்னை ஏற்கனவே சந்தித்து ஒரு பிள்ளை உனக்கு பிறக்கும் சொன்னாரே, அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி மறுபடியும் அவள் ஓடி சென்று வீட்டுக்கு சென்று தன் புருஷனை கூட்டிக் கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அப்பொழுது மனோவா கேட்கிறான், அந்த பிள்ளை எப்படி இருக்கும், அதை எப்படி வளர்க்கணும் காரியத்தை கேட்கிறான். அவனுக்கும் ஒரு பதில் சொல்லப்படுகிறது. 13-14 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய தூதரானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றையும் சாப்பிடாமலும்
திராட்சை ரசமும்
மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றையும் புசியாமலும்
நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம்
கைக்கொள்ள கடவுள் என்றார்.
அந்த மனோவாவின் மனைவிக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதே காரியத்தை அவள் புருஷனாகிய இந்த மனோவாவுக்கும் கர்த்தருடைய தூதரானவர் வந்து ரிப்பீட் பண்றார். திராட்சை ரசத்தை மதுபானத்தை குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றையும் புசிக்க கூடாது, திராட்சை பழத்தின் மூலமாய் செய்யப்பட்ட எதையும் அவள் புசிக்க கூடாது, தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும், தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அவள் கணவனுக்கும் அதே காரியம் சொல்லப்பட்டது. இந்த ரெண்டு விஷயம் அவருடைய மனைவி என்னென்ன செய்யணும், அந்த பிள்ளையை பெறப்போகிறதான அந்த பெண் என்ன செய்யணும் என்பது தெளிவாய் சொல்லப்பட்டது. அவர் சின்சியரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். குழந்தை உண்டாகிறது, அந்த குழந்தை பிறக்கிறது. சிம்சோன் பிறந்தான். சிம்சோன் பிறந்து வளர்ந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம வீழ்ச்சி எப்படி நடந்துச்சுன்றதை பத்தி நான் சொன்னேன். வீழ்ச்சி வந்தது. ஆனால் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார், அவன் செயல்படுகிறான். ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற சிம்சோன், இதற்கு இவன் தகுதியானவனா, இவன் இந்த வல்லமையை பெறுவதற்கு இவன் என்ன செய்தான் அப்படி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான அபிஷேகம், இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஊழியம் இவன் மேல் இருந்தது. ஆனால் இதற்கு இவன் எந்த விதத்திலும் பாத்திரவானா, இதற்கு இவன் என்ன காரியத்தை செய்தான் என்று பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை உடையவன், பெலிஸ்தியர்களை கலங்கடித்தவன், பெரிய காரியத்தை செய்தவன், இவன் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் தேவ பலத்தையும் இவன் பெற்றிருந்ததற்கு இவன் என்ன செய்தான் ஒண்ணும் இல்லை. ஆனால் இவன் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை உடையவனாய் பிறப்பதற்குரிய விலைக்கிரயத்தை அவன் தாய் செலுத்தினாள், அவனுடைய தாய் செலுத்தினாள். அவருடைய தாய், இந்த சிம்சோனுடைய தாய் அதற்குரிய விலைக்கிரயத்தை செலுத்தி இருந்தார். அவள் பரிசுத்தம் உள்ளவராயிருந்தார். திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல், தீட்டான தொன்றையும் புசியாமல், தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டு இந்த பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். கிரயம் செலுத்தினவள் சிம்சோனுடைய தாய், அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன் சிம்சோன். சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நேர்த்தியான ஒண்ணு நம்ம சொல்றது கொண்டுமே ஸ்பெஷலா இருக்க. ஏன் அவன் வாழ்க்கையில் அப்படி நேர்த்தியாய் பாராட்டக்கூடிய விதத்தில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஸ்பெஷல். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பெற்றவனாயிருந்தும் அவன் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தால் அதற்கேற்ற காரியம் இருக்கா. அவன் தாய் செலுத்தல கிரயத்தினாலே இவன் அதை அனுபவித்தான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ சமாதானத்தை அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய நன்மைகளை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கான கிரயத்தை நம்ம என்ன செலுத்தணும்? இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதத்திற்கான தகுதி நமக்கு இருக்கிறா? இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மேன்மை, இதற்காக நாம் என்னத்தை நம்ம செலுத்தணும்? இதை சம்பாதிக்கிறதுக்கு நாம் ஏதாவது செஞ்சோமா? இந்த மேன்மைகளையும் இந்த மகிமைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அன்றைக்கு சிம்சோன் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை உடையவனாய், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பொருந்தின ஒரு மனுஷனாய் வருவதற்கு அவன் தாய் கிரயம் செலுத்தினதை போல, இன்றைக்கு நாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கான கிரயத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தினார். அவர் செலுத்தினார், அவர் சிலுவையிலே அதற்கான கிரயத்தை செலுத்தினார், தன் ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் செலுத்தின கிரயத்தின் பலனை இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு இலவசம், இலவசம், இலவசமான ரட்சிப்பு. இதுக்கு நம்ம எந்த கிரயத்தையும் செலுத்தல, அதற்கான கிரயத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தினார். நாம் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல ரட்சிப்பு என்பதன் வேல்யூ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இலவசம் ஒன்னு வந்துச்சுனாவே வேல்யூ தெரியாது. எந்த ஒரு பொருளும் நமக்கு இலவசமா வந்தா வேல்யூ தெரியாது நமக்கு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் ரட்சிப்பின் வேல்யூ தெரியல. ஏன் வஞ்சிக்கப்படுகிறாங்க தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை வஞ்சிக்கப்படுவதற்கு முதல் காரணம், தாங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு, தாங்கள் வாழ்க்கையில பெற்றிருக்கிற மேன்மை, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த மகிமை, இந்த காரியத்தை குறித்த வேல்யூ தெரியல, வேல்யூ தெரியல. ஏன்னா நம்ம அதுக்கான ஒண்ணும் பிரயாசப்படல, அதற்காக ஒரு கிரயத்தை நம்ம செலுத்தல, இயேசு செலுத்தினார். அதனாலதான் வேல்யூ தெரியல. இன்னைக்கு ஒரு பொருள் நமக்கு இலவசமாய் ஒருத்தர் கொடுத்த ஒரு புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆவிக்குரிய புத்தகமா கூட இருக்கட்டும், அதில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கணும்னா கண்டிப்பா படிப்போம். யாராவது ஃப்ரீயா கொண்டு கொடுத்தாங்கன்னா தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சிருவோம். அது நல்ல விஷயம் கூட இருக்கும். அதில் ஃப்ரீயா யாராவது கொடுத்தாங்கன்னா அது படிக்க மாட்டோம், வேல்யூ தெரியாது. ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கினா அந்த 10 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறமேன்றதுக்காகவாது உட்காந்து பார்ப்போம், புரட்டி பார்ப்போம். இன்னைக்கு ரட்சிப்பு எவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயம், ஆனால் அதை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறதுனாலே நிறைய தேவ பிள்ளைகளுக்கு அதோடைய வேல்யூ தெரியல, வேல்யூ தெரியல. இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானம் என் வாழ்க்கையில் இருக்கிறத நினைக்கும் போது அந்த வேல்யூ நமக்கு தெரியல. உண்மையிலேயே சொல்றேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையுடைய பொக்கிஷம் எவ்வளவு மேன்மை தெரியுமா? இன்னைக்கு காலையில கூட சொல்றேன், என் வாழ்க்கை நான் சில விஷயத்தை நான் எனக்காக சொல்ல வரதில்லை, உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறதுக்காக நான் சொல்றேன், புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். இரவு கிட்டத்தட்ட 11-12 மணிக்கு தான் படுகிறது. காலையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கால்கள் ஆண்டவர் என்னை எழுப்புறார். ஒவ்வொரு நாளையும் அது மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் கத்தரை எழுப்புறார். 4 கால்க்கு எழுந்திருச்சேன். எழுந்த உடனே அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்டுட்டே இருந்தேன். ஒரு 6 மணிக்கு மேலே ஆச்சு. என் இருதயம் உடஞ்சு நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன். என்ன தெரியுமா எனக்கு சந்தோஷம், ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனை கோடி பணத்தை கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்தியை எனக்கு கொடுத்தாலும் இதற்கு நிகர் எதுவுமே இல்லப்பான்னு சொல்லி நான் அழுது ஆண்டவர்கிட்ட. என் ஆண்டவர் என்னை படைத்த தெய்வம், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், எங்கேயோ மூலையில் இருக்கிற ஒரு மனுஷனாகிய என்னையும் தட்டி எழுப்புறாரு. அதை நினைக்கும் போது எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய ஒரு தேவன், செங்கடலை பிளந்தவர் மகா பெரிய ஒரு தேவன் என்னையே எழுப்பி நீ பேசுப்பா அப்படின்னு என்னை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டார். நீ பேசு நான் கேட்கிறேன். அதை நினைக்கும் பொழுது என் உள்ளம் உடஞ்சு நான் அழுத ஆண்டவர்கிட்ட. இதுக்கு நிகரந்த உலகத்தில் என்னப்பா இருக்குதுன்னு அழுது. இதுக்கு நிகர் என்ன இருக்கு உலகத்தில்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு புரியாது, எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேருக்கு நான் சொல்றதுடைய அர்த்தம் புரியாது. ஒரு சிலருக்கு புரியும், நிறைய பேருக்கு புரியாது. இவன் அழுகிற அழுமூஞ்சி நினைச்சிட்டு இருப்பான், நிறைய பேருக்கு புரியாது. ரட்சிப்பின் வேல்யூ, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, அதனுடைய வேல்யூ அதை தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு அந்த வேல்யூ தெரியல. என்னமோ நம்மளும் போறோம், நம்மளும் வரோம், நம்மளும் இருக்கிறோம். என் ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் என்னோடு நேரடியாக என்னிடத்தில் ஒரு தொடர்பில் இருக்கிறார். அவரோடு நான் நேரடியான ஒரு தொடர்பில் இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். இதை விட எனக்கு என்ன மேன்மை வேண்டும் இந்த உலகத்தில்? உலகத்தில் எத்தனை ஆஸ்திகள் கோடி கோடியாய் கொடுத்தாலும் இதற்கு நிகரானது ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு மகிமை, என்ன ஒரு மேன்மை, சர்வ வல்லவரோடு நேரடியான ஒரு தொடர்பில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது. ரட்சிப்பின் வேல்யூ நமக்கு தெரியணும். நிறைய பேர் வஞ்சிக்கப்படுகிறதற்கு காரணம் அதுதான். ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன ஆசீர்வாதம், ஒரு சின்ன காரியம், அதனால் ஆண்டவரை தூக்கி எறிந்து விட்டு போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பின் வேல்யூ தெரியல. ரட்சிப்பின் வேல்யூ தெரியல. ரட்சிப்பின் வேல்யூ தெரிஞ்சிட்டான், அவனை யாராலும் அசைக்க முடியாது. அவன் வஞ்சிக்கப்பட மாட்டான். எத்தனை காரியம் அவனை சூழ்ந்து வந்தாலும், எத்தனை பாவம் அவனை சுற்றிலும் வந்தாலும், எத்தனை இடர்கள் அவனுக்கு முன்னால் வந்தாலும் அவனை அசைக்க முடியாது. அவன் நிற்பான். ரட்சிப்பின் வேல்யூ நமக்கு தெரியணும். இலவசமாய் பெற்றிருக்கிறதுனால வேல்யூ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லை, ஒருத்தர் கிரயம் செலுத்திட்டார். அதுக்கு அவர் சாதாரணமா கொடுக்கல, தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி இருக்கிறார், தன் சரீரத்தை பிடிக்க ஒப்பு கொடுத்தார், படாத பாடுபட்டார், அணுவாய் கொல்லப்பட்டார். அவர் கிரயம் செலுத்தி நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். நமக்கு ஃப்ரீன்றதுனால அது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வேல்யூவை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிம்சோனுக்கு அது தெரியல. தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மை அவனுக்கு தெரியல. அதனாலதான் அவன் வாழ்க்கையிலே கடைசியில் அவன் தெளிலான் என்ற ஒரு பெண்ணை பிசாசு யூஸ் பண்ணும்பொழுது சுலபமாக கவுந்துட்டான், கர்த்தரை இழந்துட்டான், தேவ பலத்தை இழந்துட்டான். அவன் வஞ்சிக்கப்பட்டதுக்கு காரணம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த மகிமையான அந்த ஆவிக்குரிய காரியத்தின் வேல்யூ தெரியல. காரணம் கிரயத்தை செலுத்தினது அவன் அல்ல, அவன் தாய் செலுத்தினான். அதே போல நமக்கு நாம் அல்ல, நாம் இயேசு செலுத்தி இருக்கிறார். அதை நம்ம அந்த வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஏன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒருவர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28 வாசிக்கலாம்.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும்.
தேவனே
பலப்படுத்தும் என்று சொல்லி
அவன் ஜெபிக்கிறான். சிம்சோனுடைய ஜெபம் இது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தீர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் அப்படின்னு ஜெபிச்சான கர்த்தரை நோக்கி. பைபிள்ல நீங்க எத்தனையோ கேரக்டர்ஸ் பாக்குறீங்க. மோசையின் வாழ்க்கை பாருங்க, அங்கங்கங்க ஜெபம் இருக்கும். எலியாவின் வாழ்க்கையை பாருங்க, அங்கங்கங்க ஜபமா இருக்கும். சாமுவேலுடைய வாழ்க்கை பாருங்க, அங்கங்கங்க ஒரே ஜபமா இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கை பாருங்க, எங்கு பார்த்தாலும் ஜபமா இருக்கும். எலிசாவுடைய வாழ்க்கையை பாருங்க, எங்கும் ஜபமா நிறைஞ்சிருக்கும். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை 13:16 வரைக்கும் வந்து முடியுது. இப்ப நம்ம வாசிச்சமே இந்த ஒரே ஒரு வசனம் தான் அவன் ஜபிச்சதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் லைஃப்ல ஜெபிச்சதாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு வசனம் இதுதான். வேறு எங்கேயுமே அவன் ஜெபித்ததாக ஒரு வசனம் கூட கிடையாது. அதுவும் எப்ப ஜெபம் இது? சாகிறதுக்கு முன்னால. கண்ணு போயிடுச்சு, ஊழியம் போயிடுச்சு, கட்டி போட்டான், எல்லாம் போச்சு. அந்த நேரத்திலே அவன் அந்த மண்டபத்தில் இருக்கும் பொழுது அந்த மண்டபத்தின் தூண்களை தடவி பார்த்துட்டு இப்ப ஜெபிக்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருடும், என் கண்களுக்காக நான் இந்த பெலிஸ்தீரை பழிவாங்கும்படிக்கு ஒரு விசை என்னை நினைத்தருடும். லைஃப்ல அவன் ஒரே ஒரு தடவை ஜபிக்கிறான், லைஃப்ல ஒரே ஒரு தடவை. அது சாகும் தருவாயிலே, எல்லாம் முடிஞ்சு போன நிலைமையில சாகர நேரத்தில் ஒரு ஜபம். வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா படிச்சு பாருங்க, தேடி தேடி பாருங்க, ஒரு சிங்கிள் பிரேயர் கிடையாது. இதான் லாஸ்ட், சாகிறதுக்கு முன்னால ஒரு பிரேயர். ஆண்டவர் கிருபையாய் பதில் கொடுத்தார். அதப்புறம் நான் கேட்கிறேன், ஒருவன் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவனை ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே வல்லமையாய் பயன்படுத்திட்டு வராரு. எந்த இடத்தில் ஆகிலும் அவன் ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தானான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கிடையாது. சிம்சோனுக்கு ஒரு ஜெப வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவர் அவனை நல்ல யூஸ் பண்றாரு. ஆண்டவர் அவனோடு இறங்கினார், அவன் மேல இறங்கினார், வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் அவனுக்கு ஜெப ஜீவிதம் என்று ஒன்று இருந்ததுதான் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சாகர நேரத்தில் வேற வழி இல்லாமல் அந்த லாஸ்ட் மினிட்ல தான் ஒரு பிரேயர் பண்ணி சாகிறான். நான் கேட்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் உங்களை ரட்சித்து எத்தனை வருஷம் இருக்குது? ஜெப ஜீவிதம் என்று ஒன்று உங்களுக்கு உண்டான்னு நான் கேட்கிறேன். பர்சனல் பிரேயர் லைஃப், தனிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு இல்லைன்னா சாகர நேரத்தில் தான் ஜெபிச்சுட்டு சாகர மாதிரி ஆயிடும். நான் சொல்றேன், கள்ளன் ஜெபிச்சான், சாகரத்துக்கு நாள் சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு தொங்கிட்டு ஜெபிச்சான். அந்த மாதிரி நிலைமை வந்துடும். ஆண்டவரை இன்னைக்கு நம்ம சந்திக்க கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஜெப ஜீவிதம் என்று ஒன்று உங்களுக்கு உண்டானது தான் என்னுடைய கேள்வி. பிரேயர்ங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு பேட்டர்னா இருக்கணும், நம்ம லைஃப்ல ஒரு தினசரி சம்பவமா இருக்கணும். தினசரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாப்பிடுறோம், தினசரி நம்ம தூங்குறோம், தினசரி பேப்பர் படிக்கிறோம், தினசரி டிவி பார்க்கிறோம், தினசரி என்னமோ செய்யறோம். நான் சொல்றேன், தினசரி உங்கள் வாழ்க்கையில ஜெபம் என்ற ஒரு வழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? இன்றைக்கு பிசாசு வஞ்சிக்கிறதற்கு அவன் ஸ்டெப் எடுக்கும் பொழுது யார் வஞ்சிக்கப்படுவான்னு கேட்டீங்கன்னா, ஜெப ஜீவிதம் இல்லாத மனுஷன் கண்டிப்பாக அந்த தேவப்பிள்ளை வஞ்சிக்கப்பட்டு போவான். ஜெப ஜீவிதம் இல்லாதவன். வேதம் முழுவதும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாரும் ஜெபிச்சாங்க. பழைய ஏற்பாடு முதல் கொண்டு புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க திருப்பி பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட லைஃப் ஸ்பெஷலா திருப்பி பாருங்க. ஜெபிச்சார், ஜெபிச்சார், ஜெபிச்சார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார், பகல் நேரத்தில் மலையின் மேல் ஏறி ஜெபித்தார், சாயங்காலமான பொழுது மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபிச்சார், 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 ஜெபிச்சார். அது லைஃப்ல ஒரு ஹேபிட்டா இருந்துச்சு அவருக்கு. எல்லாத்த விட ஜபம் அவருக்கு பிரதானமா இருந்துச்சு. தூக்கத்தை விட்டுட்டு ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். எத்தனையோ பேர் அவரை பார்க்க வந்தாங்க, அவங்களெல்லாம் நிராகரிச்சுட்டு போய் ஜெபித்தார். அவர்களுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லைன்னு இருக்குது, ஜெபிச்சார், ஜெபிச்சார். பிரேயர் லைஃப் உங்க லைஃப்ல ஒரு ஹேபிட்டா இல்லைன்னா, சத்துரு உங்களை சோதிக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க. இது ஒரு வார்னிங் மெசேஜ். இப்ப நாங்க கொடுத்துட்டு ஒரு வார்னிங் மெசேஜ். ஜெபிக்கிற பழக்கம் இல்லாத தேவ பிள்ளை கண்டிப்பா விழுந்து போவான், வஞ்சிக்கப்படுவான். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளமே பிரேயர் தான். ஆண்டவரோடு கொள்கிற உறவு எப்படி வரும்? ஜெபத்தின் மூலமாக, வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். எபிரேயர் 12 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடன். ஓட்டப்பந்தயம், எந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரரும் அவங்களுக்கு ரெண்டு கால்கள் உறுதியா இருக்கணும், அப்பதான் அவன் நல்ல ஓட்டப்பந்தய வீரனா வர முடியும். ரெண்டு கால் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கணும், பிராக்டிஸ்ல இருக்கணும். நல்ல தூங்கி நல்லா சாப்பிட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் போய் ஓடி யாரும் ஜெயிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு ரேஸ்ல வின்னரா வரணும்னா, நல்லா தூங்கி எழுந்திருச்சு நல்லா சாப்பிட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் அந்த ஈவெண்ட் அன்னைக்கு போய் திடீர்னு ஓடி யாரும் ஜெயிக்க முடியாது. ஆண்டவருடைய வருகையில் நீங்க போய் ஓடிட முடியாது. தினசரி ஓட வேண்டும், ஓட வேண்டும், ஓட வேண்டும், பிராக்டிஸ் பண்ணணும். தினசரி தன்னுடைய உணவில கட்டுப்பாடோடு இருக்கணும், தினசரி தன்னுடைய நேரத்தில் பிராக்டிஸ் செலவு பண்ணணும், எல்லாத்திலையும் அவன் லைஃபை கமிட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அப்பதான் ஓடி ஜெயிக்க முடியும். இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். அதுதான் உங்க லைஃப்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் ஓடுவதற்கு ரெண்டு கால்களை நீங்க பலப்படுத்தணும். ஒன்று உங்கள் ஜெப வாழ்க்கை, இன்னொன்று வேதத்தை தியானிக்கிற அனுபவம். ரெண்டு ரெண்டு கால் ஜபிக்கிறதுல நம்ம ஆண்டவரோடு பேசுறோம். வேதத்தை வாசிக்க கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுற. இதுதான் நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு உறவை பலப்படுத்திக் கொள்ளுகிற முறை. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனோடு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும், என்ன செய்யணும்? பேசணும். அவங்க பேசுறதை உட்கார்ந்து கேட்கணும். இது ரெண்டு இருந்தாதான் ஒரு நபரோட க்ளோஸா நம்ம வாக் பண்ண முடியும், நெருங்கி பழக முடியும். ஆண்டவரோடு நீங்க நெருங்கி பழகணும்னா நீங்க பேசணும், அவர் பேசுறத நீங்க கேட்கணும். டெய்லி ஹேபிட்டா இருக்கணும். வேதத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஜெப ஜீவிதத்தை பத்தி எவ்வளவு சொல்றாரு தெரியுமா? கொலோசேயருக்கு எழுதல் நிருபம் 4:2, 1 Thessalonians 4:17 நீங்க படிச்சு பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் என்பது என்னைக்கோ பண்ற விஷயம் கிடையாது, தேவை வந்தவுடனே பண்ற விஷயம் கிடையாது, பிரச்சனை வந்தவுடனே காரி ஜபிக்கிற காரியம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறோம்? பிரச்சனை வந்தா ஜபம், தேவை வந்தா ஜபம். ஜபம் என்பது இடைவிடாமல் செய்ய வேண்டிய காரியமே தவிர பிரச்சனைக்கோ தேவைக்கோ யூஸ் பண்ணிக்கிற ஒரு டூல் கிடையாது ஜபம். தினசரி வாழ்க்கை. வேதத்தை வாசிக்கிறத பத்தி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? முதல் சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் சங்கீதம் 2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னைக்காவது ஒரு நாள் நீ பைபிள் படி, அப்படி ஆண்டவர் சொல்லலையே. நேரம் கிடைச்சா பைபிள் படி. ஆண்டவர் சொல்லலையே, ஒரு நாள்லயே நீ இரவும் படி பகலும் படிங்கிறார். இரவும் பகலும் தியானமா இருக்கிறார், ஜெபத்தில் இடைவிடாமல் தரித்திருந்தார். ஜெப ஜீவிதமும் வேத தியானிப்பின் அனுபவமும் சரியாயில்லாதவன் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சோதனை வரும்பொழுது கண்டிப்பாக அந்த வஞ்சனையிலே விழுந்து போவார்கள், வஞ்சிக்கப்பட்டு போவார். சிம்சோனுடைய வாழ்க்கை முழுசு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை அவன் ஜெபிச்சதாக பைபிள் இருக்குது, அது சாகிறதுக்கு முன்னால. எல்லாம் போன பிறகு நீங்க நல்லா இருக்கும் போது ஜெபிக்கல, நான் கடைசியில் எல்லாம் போன பிறகு ஜெபிக்கிற மாதிரி ஆயிடும். புரியுதா? நல்லா இருக்கும்போது ஜெபிக்க தவறுகிறவன் கடைசியில் எல்லாம் போன பிறகு ஜெபிக்கிற நிலைமை வந்துடும். அந்த நிலைமை வந்துடக்கூடாது. எல்லாம் போன பிறகு ஜெபிச்சு என்ன பண்றது? நல்லா இருக்கும்போது ஜெபிங்க, எல்லாம் நல்லா இருக்கும். கடைசியில் ஜெபிக்கலன்னு எல்லாம் போயிடும். அப்புறம் எல்லாம் போன பிறகு உட்காந்து ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையும் போயிடும். அதோட ஜெப ஜீவிதமும் வேதத்தை தியானிக்கிற அனுபவமும் யாருக்கு இல்லையோ அவர்கள் கண்டிப்பாக வஞ்சிக்கப்படுவார்கள். சிம்சோன் அப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டார். மூணாவது வாசிக்கலாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:18-19 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால்,
நீங்கள் என் கிடாரியால் என்னை உழாதிருப்பீர்கள் என்றால்
என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான்.
இப்ப உங்களுக்கு லைனா சிம்சோனுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு லைனா லிஸ்ட் அவுட் பண்றேன். இந்த இடத்துல 30 பேரை ஒரே ஆள் அடிச்சு கொண்டு போட்டானா, 30 பேர் அடிச்சு போட்டான் ஒரே ஆள் தனியாளா நின்று. அடுத்தது 15 வருவோம், முதல் வசனத்தில் வாசிக்கலாம்.
சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய், நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன்,
நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும்
என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி
புறப்பட்டு போய்
300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி
பந்தங்களை கொளுத்தி
பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர் கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று
போதும். இப்ப இரண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய விஷயம் இருக்குது, நான் எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. முதலாவது 30 பேரை கொண்டு போட்டான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 300 நரிகளை பிடிச்சான். அந்த நாட்களிலே பெலிஸ்தருடைய தேசத்துல நல்ல விளைச்சல் இருக்கிறது, எல்லா வயல் நிலங்களும் நல்ல விளைச்சல் இருக்குது. அதை அறுத்து அரிக்கட்டுகளாக வச்சிருக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா வயலாகவும் இருக்குது. இவனுக்கு கோபம் வந்துச்சு. என்ன நடந்தது? இவனுடைய மனைவியை இவன் வெறுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எடுத்து அவனுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே இவன் போய் 300 நரிகளை பிடிச்சானா, எப்படி பிடிச்சான் தெரியல, 300 நரிகளை பிடிச்சு அந்த நரிகளை, ரெண்டு நரிகளை ஒன்றோடு ஒன்றாய் வாழ சேர்த்து கட்டி அதில் நெருப்பு பந்தத்தை வச்சு ஓட விட்டுட்டான். அது நெருப்புனால பயந்து ஓடி வயல்களுக்குள்ள ஓடி எல்லாத்தையும் பத்த வச்சிருச்சு. பெலிஸ்தீனுடைய எல்லா விளைச்சல்களும் அழிஞ்சு போயிடுச்சு. எவ்வளவு ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனாய் 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தருடைய விளைச்சல்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். இன்னும் சொல்லிட்டே போல நிறைய விஷயம் இருக்குது, அதன் பிறகு நடந்து படிக்க வேண்டாம், நான் விஷயத்தை அப்படியே கதையா சொல்லிட்டே போறேன். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை செய்தது யாருன்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கிறாங்க. சிம்சோன் அப்படின்றான். எதுக்கு செஞ்சான்? அவனுடைய மனைவியை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவரோட மாமனார் இப்படி பண்ணிட்டாரு, அந்த கோபத்தில் அது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே, ஓ இத்தனைக்கு காரணம் இவங்க தான் காரணமா, சிம்சோனுடைய கோபத்தை கலப்பினதுக்கு இவங்க தான் காரணமா, போனாங்க அவருடைய மனைவி வீட்டார் அவருடைய தகப்பன் தாய் எல்லாத்தையும் நிரூபிச்சு கொளுத்திட்டார். இதெல்லாம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை படிக்க. எங்களுடைய விளைச்சல்களை நிரூபிச்சு கொளுத்தின உன் மாமனார் உங்களுடைய குடும்பத்தையே நிரூபிச்சு கொடுத்த அந்த குடும்பத்தை மொத்தமே எரிச்சிட்டார். இப்ப இவன் கோபம் சும்மா இருக்குமா? கிளம்பலாம். அடுத்து என்ன பண்றா பாருங்க, 15 அந்த வசனங்களை மட்டும் படிப்போம். 15-16 வசனங்களை வாசிக்கலாம்.
உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு,
கழுதை பச்சை தாடை எலும்பை கண்டு
தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதை தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான்.
1000 பேரை கொண்டுட்டானா? இப்போ 30 பேரை கொண்டான், அவனுடைய வயல் நிலச்சல்கள் எல்லாத்தையும் எரிச்சு போட்டான். இப்ப ஒரே ஒரு கழுதையுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் அடிச்சு கொண்டானா? தொடர்ந்து படிப்போம். 16:26
சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர்
அந்த மண்டபத்தில் 3000 பேர்
சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
இந்த 3000 பேரும் இந்த இடத்துல அவுட். அந்த மண்டபத்தின் தூண்களை உடைச்சான், அந்த கட்டடம் அப்படி இடிஞ்சு விழுந்தது, உள்ளே இருந்த 3000 பேர் செத்து போனாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அவன் செய்த பராக்கிரமமான காரியங்கள்லாம் பார்த்துட்டோம். 30 பேரை சிம்சோன் எதுக்கு கொண்டான்? 30 பேரை சிம்சோன் கொள்வதற்கு காரணம் என்ன? அவன் ஒரு விடுகதையை கொடுத்தான், அந்த விடுகதையை அவன் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சான். ஆனால் இவனுடைய மனைவி இவனிடத்துல தொந்தரவு பண்ணி அந்த ரகசியத்தை வாங்கி தன்னுடைய பெலிஸ்தீ ஜனங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டான். அந்த கோபம் வந்துச்சு. உடனே அந்த இடத்துல அந்த விடுகதைக்கு கேட்டதான் 30 பேர்கிட்ட கேட்டிருந்தான். அந்த 30 பேருக்காக வெளியே போய் 30 பேர் அடிச்சு கொண்டு அவனுடைய டிரெஸ் கொண்டு இவங்களுக்கு கொடுத்துட்டான். பந்தயத்தில் வந்து டிரெஸ் கொடுக்கணும், அதனால 30 டிரெஸ் இவனுக்கு தேவை. 30 டிரெஸ்ஸுக்காக 30 பேரை கொலை செஞ்சு கொண்டுட்டு அந்த டிரெஸ் கொண்டு 30 பேர் கொடுத்துட்டான். ஏன் கொண்டான்? இவனுடைய விடுகதையை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற கோபத்தில் பழி வாங்குறதுக்காக, நம்ம தோத்துட்டுமே அந்த கோபத்தில் பழி வாங்குறதுக்காக 30 பேரை கொண்டான். ரெண்டாவது நம்ம பார்க்கணும், வயல் நிலங்களை எல்லாம் எரிச்சான். ஏன் எரிச்சான்? இவனுடைய மனைவியை எடுத்து வேறொருவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அந்த கோபத்தினால வயல் நிலங்களை எல்லாம் எரிச்சான், அதுக்கு பழி வாங்குறதுக்காக எரிச்சான். அடுத்தது 1000 பேரை அடிச்சு கொண்டான், ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பெடுத்து. எதுக்கு அடிச்சு கொண்டான்? இவருடைய மனைவி வீட்டாரை கொளுத்திட்டாங்க, உயிரோடு கொளுத்தி கொண்டுட்டாங்க. அந்த கோபத்தில் போய் 1000 பேர் அடிச்சு கொண்டான். கடைசியில 3000 பேரை அடக்கி இருந்த அந்த மண்டபத்தை இடிச்சு தள்ளி 3000 பேரோடு இவனும் சேர்ந்து செத்தான். ஏன்? அதை நம்ம ஏற்கனவே படித்தோம். அந்த வசனத்தை மறுபடியும் படித்தா உங்களால தெரியும். அந்த ஜெபத்தை மறுபடியும் படிப்போம். 28 வசனம் படிப்போம்.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
கர்த்தராகிய ஆண்டவரே
நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு,
வார்த்தை கவனிச்சீங்களா, பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு
இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி,
அதுதான் ஜபம். அவன் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னால பாத்தீங்கன்னா பழி வாங்குதல், அது ஒண்ணுதான் ரீசன், வேற ரீசனே கிடையாது. பழி வாங்குதல். அவனுடைய வாழ்க்கையில் வந்த பாதிப்புகளுக்கு அவன் எடுத்த ஆக்ஷன் தான் எல்லாமே. அவனுடைய மனைவியர் அவனுடைய விடுகதையை கண்டுபிடிச்சிட்டாங்க, 30 பேரை அதற்கு பழி வாங்கினான். அவருடைய மனைவியை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனாலே அவன் விளைச்சல்களை எரிச்சு போட்டான். மனைவியின் குடும்பத்தாரை கொண்டு போட்டாங்க, அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். கடைசியில் அவனுடைய கண்ணு போச்சு, என் கண்களுக்காக நான் பழி வாங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி 3000 பேரை கொண்டுட்டான். அவனுடைய பராக்கிரமம் இவ்வளவுதான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் அத்தனை பராக்கிரமமான காரியத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழி வாங்குதல். பழி வாங்குதல் வேற ஒண்ணுமே கிடையாது. தன்னுடைய பர்சனல் லைஃப்ல பாதிக்கப்பட்டதுக்காக பேஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் செஞ்சானே தவிர, என் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு எதையுமே அவன் செய்யல. எல்லாமே ரிவெஞ்ச், எல்லாமே ரிவெஞ்ச் தான் எடுத்தான். என் ஆண்டவருக்காக ஒன்று செய்யணும் அந்த சென்ஸ் அவனுக்கு இல்லவே இல்லை. அவனுடைய லைஃப்ல வந்து ஆண்டவருடைய ஃபோக்கஸே கிடையாது. பெரிய பெரிய காரியம் நடந்துச்சு, எதுனால என்ன பேஸ்ல, பழி வாங்குகிற நோக்கத்தோடு தான் நடந்துச்சு. ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் என்பதே அவனுக்கு கிடையாது. ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ன்றதே கிடையாது. இன்னொருத்தர் நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரம் இப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். 45, 46, 47 மூணு வசனங்களை மாத்திரமாக படிக்க, அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் சரியா புரியும்.
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே
உன்னிடத்தில் வருகிறேன்.
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால்
இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று
பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லும் என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான்
கோலியாத் அடிச்சான். அவன் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா எப்படி இருக்கு? இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அவன் யார் அட்ரஸ் பண்றான் பாருங்க, அவன் போக்கஸ் யாரு? கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் போது அவனுடைய போக்கஸ் எங்க இருக்குது? ஆண்டவர் தான் அவனுக்கு போக்கஸ். நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறார், ஆனால் நான் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அடுத்தது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த காரியத்தை நான் செய்வேனாம். இந்த ஒரு செய்கையின் மூலமாய் முழு உலகத்திற்கு ஒரு காஸ்பல் நான் வச்சிருக்கிறேன். முழு உலகத்திற்கு என் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு செய்தி இருக்குது. இந்த கோலியாத்தை நான் அடிப்பதன் மூலமாய் முழு உலகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு என் தேவன் யார் என்று தெரிந்து கொள்வார்கள். என்ன ஒரு காஸ்பல் மைண்ட் அவனுக்கு! ஆண்டவர் எல்லாரும் அறிந்து கொள்ளணும், நான் யாருடைய நாமத்தினால வருகிறேன் எல்லாருக்கும் தெரியணும். இந்த ஒரு செய்கையின் மூலமாக, இந்த ஒரு கோலியா தடிக்கிறதன் மூலமாக முழு உலகத்திலும் இந்த ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். என்ன ஒரு சென்ஸ் அவனுக்கு! கோலியாத் அவனுக்கு பர்சனல் விரோதியே கிடையாது, தனிப்பட்ட விரோதம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் இடத்துல இவன் போனதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை போக்கஸ் படி அவன் வாழ்ந்தான், அவன் ஜெயிச்சான். சிம்சோன் செஞ்ச எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அவன் ஆண்டவரை போக்கஸ் பண்ணியே இல்லை. பழி வாங்குகிற சுபாவத்தோடு தான் அவன் அத்தனை காரியங்களை செஞ்சானே தவிர ஆண்டவரை போக்கஸ் பண்ணி அவன் ஒரு காரியத்தையும் செய்யலை. இன்னைக்கு சொல்றேன், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே சோதனையிலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். உங்கள் ஃபோக்கஸ் ஆண்டவராக இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்னென்னமோ செய்யறோம், என்ன செய்யறோன்றது முக்கியம் இல்லை, என்ன ஃபோக்கஸ்ல செய்யறீங்கன்றது முக்கியம். என்ன செய்யறீங்கன்றது முக்கியம் இல்லை, ஏன் செய்யறீங்கன்றது முக்கியம். நம்ம எதை செஞ்சாலும் ஏன் செய்யறோம், ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கிறோம், ஏன் கொடுக்கிறோம், ஒரு பாட்டு பாடுறோம், ஏன் பாடுறோம், வாசிக்கிறோம், ஏன் வாசிக்கிறோம், ஆண்டவரை பத்தி சொல்றோம், ஏன் சொல்றோம், என்ன செய்யறோன்றது இல்லை, ஏன் செய்யறோம். ஃபோக்கஸ் ஆண்டவரா இருக்கணும். ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணாம உங்க வாழ்க்கை நீங்க என்னதான் செஞ்சாலும் அது உங்களுக்கு கேரண்டியே கிடையாது, அது உங்களை காப்பாத்தாது. ஃபோக்கஸ் ஆண்டவரா இருக்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கேயுமே அவன் அத்தனை பராக்கிரமமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில இருந்தாலும் எங்கேயுமே அவன் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணியே வாழல. போட்டல பழி வாங்குகிற ஒரே எண்ணத்தோடு வாழ்ந்தான், அதுலதான் அவன் செயல்பட்டான். ஆகையினாலே மூன்றாவது பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணாமல் வாழ்கிறவன் கண்டிப்பாக சோதனையில் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். நாலாவது, 13 அதிகாரத்துக்கு வருவோம், 15 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி,
கர்த்தருடைய தூதனை நோக்கி,
நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றான்.
தரித்திரும் என்றான்.
கர்த்தருடைய தூதனானவர்,
கர்த்தருடைய தூதனானவர்
மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன், நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால்,
நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டும் என்றால்
அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார்.
அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார்.
அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி,
நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி
உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான்.
உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான்.
அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன,
என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன,
அது அதிசயம் என்றார்.
அது அதிசயம் என்றார்.
மனோவா போய்,
மனோவா போய்
வெள்ளாட்டு குட்டியையும்,
வெள்ளாட்டு குட்டியையும்
போஜன பலியையும் கொண்டு வந்து,
போஜன பலியையும் கொண்டு வந்து
அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும்,
மனோவாவும் அவன் மனைவியும்
பார்த்துக் கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதரானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார்.
அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு
தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான்.
அதற்கு அவன் மனைவி
கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்.
இவைகளையெல்லாம்
நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள்.
இந்த மனோவாவும் அவருடைய மனைவியினிடத்திலையும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது. இந்த சாப்டர் எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி எப்படி இருக்கணுன்றதுக்கான டோட்டல் சப்ஜெக்ட் அதில் இருக்குது. இந்த சப்ஜெக்ட், இந்த அதிகாரத்தை எடுத்து படித்தோம்னா ஒரு ஆவிக்குரிய குடும்பம் எப்படி இருக்கணுன்றதுக்கு ரொம்ப அருமையான நிறைய விஷயங்கள் இது எடுத்து நான் ஃபுல்லாக பேச முடியாது, அது சப்ஜெக்ட் வேற ஆகிடும். இந்த இடத்துல மனோவாவின் மனைவிக்கு முதலாவது செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. பின்பு மனோவாவுக்கும் அந்த பெண் எப்படி வாடணும், அவருடைய மனைவி எப்படி வாடணும்னு சொல்லப்பட்டாச்சு. இது முடிஞ்ச உடனே மனோவா கேட்கிறான், நான் உம்மை கனம் பண்ணணும், என்ன செய்யணும், பலி செலுத்துறேன். அப்ப கர்த்தருடைய தூதரானவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு பலி செலுத்து. உடனே அவன் கன்மலையில் போய் கர்த்தருக்கு பலி செலுத்த, பலி செலுத்த பொழுது அந்த அக்கினி ஜுவாலை எரிகிறது. அப்பொழுது உன்னுடைய நாமம் என்னன்னு கேட்கிறான். அப்ப கர்த்தருடைய தூதரானவர், நீ என் பேரையாம்டா கேட்கிற, அது அதிசயம். பலி கொடுத்துதான் பலி எரியுது. எரியும் பொழுது அந்த கர்த்தருடைய தூதரானவர் அப்படியே போய் இந்த பலிபீடத்துக்குள்ள போனாரு. அது நெருப்பு எரிச்சு, அந்த நெருப்புல அப்படியே ஏறி அப்படியே மேல போயிட்டாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அதிசயம் நடக்குது. மனோவா பயந்து அலண்டுட்டான். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மனுஷன் சாதாரண நினைச்சிட்டு இருந்தான். ஆனா வந்தது கர்த்தருடைய தூதரானவர், தேவனை முகமுகமாய் கண்டுட்டோம். ஐயோ, தேவனையே நம்ம கண்டுட்டோமே, அப்படி நெருப்புக்குள்ள அப்படி ஏறி மேல போறாரே. தேவனை முகமுகமாய் கண்டோடு பதறுகிறான், பயப்படுறான், அலறுகிறான். ஐயோ, இப்படி ஆயிப்போச்சு, தேவனை கண்டமே நான் சாகவே சாகோன்றான். அப்ப மனைவி கரெக்ட், ரொம்ப ஞானமான பெண்ணு நினைக்கிற அந்த மனைவி உடனே அவன் ஆறுதல் படுத்துறார். அப்படிதான் நடக்காது. கர்த்தர் நம்மை கொண்டு போட நினைச்சார்னா இப்படி எல்லாம் நம்மகிட்ட வந்து பேச மாட்டார், இதெல்லாம் செய்ய மாட்டார், நம்முடைய பலியும் ஏத்திட்டு இருக்க மாட்டாரு. இதெல்லாம் நடக்கிறது பார்த்தா நமக்கு எந்த தீங்கும் வராதுன்னு அவனை பலப்படுத்துறான். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தூரம் தேவ பயம் உள்ளதான ஒரு கணவன் மனைவி, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க. கர்த்தருடைய தூதரானவன் தெரியாமலே வந்து அவருக்கு பலி செலுத்த ட்ரை பண்ணான், பலி செலுத்தினான். அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை பார்த்த உடனே முககுப்புற விழுந்தாங்க. ஐயோ, தேவனையே கண்டோமேன்னு சொல்லி பயந்தாங்க, அலர்ந்தாங்க. தேவ பயத்தில் நிறைந்திருந்த ஒரு கணவன் மனைவி தான் இந்த மனோவாவும் அவனுடைய மனைவி. ஆனா இவர்களுக்கு பிறந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா தேவ பயம்னா என்னன்னே தெரியாது. அவன் லைஃப் என்னால இங்க ஸ்டேஜில் வச்சு பேச முடியாது. தேவ பயம்னா என்னன்னே தெரியாது இவனுக்கு, இந்த சிம்சோனுக்கு. ஒவ்வொரு சாப்டரும் படிச்சீங்க தெரியும், 14 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க தெரியும், 16 அதிகாரத்தை ஸ்டார்டிங்க படிச்சு பாருங்க தெரியும். தெளிவா யாரு ஒரு வேசி என்று வேதம் சொல்லுகிறது. இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவ பயம் என்பதே கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அவங்கிட்ட. இவனுடைய பெற்றோர் இவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்களா இருந்தும் இவன் அதை பார்த்து கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ளல. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் ஒருவேளை ஒரு தகப்பனும் தாயும் அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, இவனுடைய தகப்பனும் தாயும் இப்படி ஒரு தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தும் இந்த பிள்ளையாகிய சிம்சன் அதை கொஞ்சம் கூட தன் லைஃப்ல கத்துக்கல. தேவ பயமே கிடையாது அவன் வாழ்க்கை. நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒழுங்கும் கிடையாது, கேவலமான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை. கர்த்தர் அவன் அவளை யூஸ் பண்றான், அதுக்காக அவன் மதிப்பு கொடுத்திருக்க வேண்டாம். கேவலமான வாழ்க்கை. தெய்வ பயம் என்பதே கிடையாது. ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் தெய்வ பயம் இருக்கணும். தெய்வ பயம் இல்லாதவனை சத்துரு சுலபமா வீழ்த்தி போடுவான், ஈஸியா கவிழ்த்திருவான். தேவ பயம் இல்லாட்டி, ஐயோ அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அந்த தேவ பயம் இல்லைன்னா ஈஸிய சத்துரு கவிழ்த்தப்பட்டுருவார், சுலபமாய் வீழ்ச்சி அடைவார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தேவ பயம் என்பதே கிடையாது. தேவ பயம் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா எந்த நிலைமையில நிற்பாங்க, இப்ப யோசிப்பு எடுத்துக்குங்க. அவன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வந்துச்சு, எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை சோதனைகள், நின்னா இல்ல? என்ன ரீசன், என்ன ரீசன்? இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவ பயம். கடைசியில் அவனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான், அந்த ஒரு வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 42 அதிகாரம் 18 வசனத்தை வாசி, 42:18. தன் சகோதரர்களை பார்த்து
மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி,
நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்,
நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள்,
கிளீனா சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். சொல்ல முடியுமா? நாம இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியுமா? சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அதுதான் அவன் லைஃப்ல ஆரம்பத்தில் இருந்து தெரிஞ்சிச்சு. அவன் வாழ்க்கையில் அதெல்லாம் வெளிப்பட்டுட்டே இருந்துச்சு. கடைசியில் தன் சகோதரனை பார்த்து நேரவே சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். நீ யார்? ஆண்டவர் கேட்கிறார், நீ யார்? நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அதுதான், நீ யார்? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாங்க, நீ யார்? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்படி பொசிஷன் அதுதான், நீ யார்? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். சிம்சோனுடைய வாழ்க்கையில் தேவ பயமே கிடையாது. இவ்வளவு தேவ பயம் உள்ள ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளை தேவ பயமே இல்லாமல் வாழ்ந்துதான் அழிஞ்சு போச்சு. தேவ பயம் இல்லைனா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லைனா, சத்துரு நம்மை சோதிக்கும் பொழுது அந்த சோதனையிலே வீழ்ச்சி அடைவது நிச்சயம். சீக்கிரமா நான் சொல்ற ரெண்டு பாயிண்ட் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஐந்தாவதாக 14 அதிகாரத்துக்கு வருவோம். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே
பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு
திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான்.
அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும்
அவனை நோக்கி நீ போய்
விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரருடைய குமாரத்திகளிலும்
எங்கள் ஜனமனைத்திலும்
பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள்,
அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். இந்த சிம்சோன் பெலிஸ்திய தேசத்திலே, அவங்க பெலிஸ்தியர்கள் இவங்களை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இருக்கிற அந்த பெலிஸ்திய பெண்களில் ஒரு பெண்ணை போய் பார்த்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறான். தன் பெற்றோரையும் அழைக்கிறான் பொண்ணு பார்க்கறதுக்கு. வாங்க எல்லாரும் போய், அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் பொண்ணு பார்க்கறது போறாங்க. யாருப்பா பொண்ணு? பெலிஸ்திய பொண்ணு. என்னப்பா, ஒரு பெலிஸ்திய பொண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணணுங்கிறியே? அவங்க கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள் இல்லையா, அதை போய் நீ கல்யாணம் பண்ணணுங்கிறியே? நம்முடைய கர்த்தரை அறிந்த பெண்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, உறவினர் இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு அந்த பெலிஸ்திய பொண்ணை போய் கல்யாணம் பண்ண நினைக்கிறியே? வேண்டாம்ப்பா. இல்லை, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளைதான் நான் கல்யாணம் பண்ணுவேங்கிறான். இது எப்படி இருக்கு தெரியுமா? இவனுக்கு தான் புத்தி இல்லை. தேவனுக்கு பயந்திருக்கிற பெற்றோர் ஆலோசனை கொடுக்கிறாங்க, வேண்டாம்ப்பா, இது நல்லதில்லை. இந்த பெலிஸ்தி பொண்ணோட கடைசியில் வாழ்ந்தானா? கல்யாணம் பண்ணா வாழ்ந்தானா? கடைசியில் கொஞ்ச நாளே அவனுக்கு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பிரச்சனை வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா, இவன் சுய புத்தி இவனுக்கு கிடையாது. ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை அவனுக்கு இல்லை. ஆலோசனைகள் என்பது ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயல்களில் மகத்துவமானவருமான தேவன். அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய நாமத்தில் ஒன்று, ஆலோசனை கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்னைக்குமே ஆலோசனை கொடுக்கிறவர். வேதத்தை திறந்தீங்கனாலே ஆலோசனை, சபைக்கு வந்தாலே உங்களுக்கு ஆலோசனை. அப்படியும் புரியலையா, தேவ ஜனங்களிடத்தில் தேவ மனுஷனிடத்தில் நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். பர்சனலா உங்களுக்கு ஆலோசனை, இப்படி செய்யலாம், வசனத்தின்படி இது கரெக்டது, வேண்டாம், நல்லது, கெட்டது, ஆலோசனை கிடைக்கும். நம்முடைய ஆண்டவர் உங்க லைஃபுக்கு வேண்டிய எல்லா காரியத்துக்கும் ஆலோசனை வச்சிருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் தனக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய ஆலோசனைகளை புறக்கணிக்கிறானோ அவன் வீழ்ச்சி அடைவான். இவனுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டு சில ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் அவனுக்கு இல்லை. ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் வேணும். நான் சொல்றேன், சபையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஆலோசனைகள் இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகும். வேதத்தில் அப்படிதான் இருக்கு, வாசிங்க. நீதிமொழிகள் நீங்க ஃபுல்லாவே படிச்சு பாருங்க, நிறைய இருக்குது. உங்களுக்கு ரெண்டு மூணு வசனத்தை காட்டுறேன். 11:14 வாசிக்கலாம்.
ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள்
என்று வேதம் சொல்லுது.
அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும்.
ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் வீழ்ச்சி அடைவாங்க, விழுந்து போவாங்க. நீங்க தேவ ஆலோசனையை புறக்கணிக்கிற ஒரு நபராயிருந்தால் சத்துருங்களை சோதிக்கும் பொழுது விழுந்து போவீர்கள். என்னைக்குமே ஆண்டவர் நமக்கு ஒரு சோதனை வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னா அதுக்கு ஆலோசனை வச்சுட்டு இருக்கிறாரு. வேதத்தின் மூலமா வச்சிருக்கிறார், சபையிலே பிரசங்கத்தில் வச்சிருக்கிறார், வேதத்தை நீங்க வாசிக்கும் போது வச்சிருக்கிறார், உங்களை சுத்திலும் இருக்கிற மனுஷனிடத்தில் அந்த ஆலோசனை வச்சிருக்கிறார். அந்த ஆலோசனை நீங்க வாங்கிக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் செய்யறதுதான் செய்வேன். இப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன வேணா சொல்லு, நான் செய்யறதுதான் நான் செய்வேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, அதான் நான் செய்வேன். தேவ பிள்ளைகள் எச்சரிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை வச்சிருக்கும் போது நீங்கள் புறக்கணிக்கிற சுபாவம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வீழ்ச்சியின் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆலோசனை இந்த நீதிமொழிகள் புக்க நீங்க நல்லா படிங்க, நிறைய காரியம் இருக்குது. நான் இன்னொரு வசனத்தை மட்டும் காட்டுறேன். 12:1 வாசிங்க.
புத்திமதிகளை விரும்புகிறவன்
அறிவை விரும்புகிறான்.
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன்.
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் அவன் மனுஷனே கிடையாது என்றார் ஆண்டவர். அவன் மனுஷனே கிடையாது, மிருக குணம் உள்ளவன். ஆண்டவர் நம்மை மிருகத்திலிருந்து மனுஷரா மாத்தி மனுஷனிலிருந்து தெய்வீக சுபாவத்துக்கு போய் கொண்டு போயிருக்கிறார் இல்லையா. பிசாசுக்கு மிருக சுபாவம், சாதாரணமா மனுஷன் பழி வாங்குற சுபாவம் மிருக சுபாவம். அந்த மிருக சுபாவத்திலிருந்து இல்லாதபடி கத்தடம்க்கு ஒரு நல்ல மனுஷனா உலகத்துல மனுஷனை படைச்சார். ஆனால் அந்த மனுஷ சுபாவத்தை தாண்டி ரட்சிக்கப்பட்டோன்னு தெய்வீக சுபாவத்தில் ஆண்டவர் கொண்டு போறாரு. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை புறக்கணித்தால் நேர மிருக சுபாவத்துக்கு போயிடும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். தேவ சமூகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை சீரியஸா எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்றாங்க, சரி வேண்டாம். கர்த்தர் சபையில் உங்களுக்கு எச்சரிக்கிறார், பிரசங்கத்தில் உங்களுக்கு சொல்றார் இது வேண்டாங்கிறார். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார் இது வேண்டாங்கிறார். அல்லது யாருக்கிட்டே போய் ஒரு காரியத்தை கேட்கறீங்க, அவங்க மூலமா உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் வேண்டாங்கிறார், அல்லது செய்யுங்கிறார், ஏதாவது ஒன்று சொல்றார் ஆண்டவர். சீரியஸ் எடுத்துக்கணும். ஆண்டவருடைய ஆலோசனைகளை வேத வசனத்திலிருந்து சீரியஸ் எடுத்துக்கணும். ஆண்டவருடைய ஆலோசனைகளை புறக்கணிக்கிறவனுக்கு வீழ்ச்சி கண்டிப்பா வரும். அவன் சோதனையில நிக்க முடியாது, விழுந்துருவான். கடைசி அவன் சொல்லி நான் முடிக்கிறேன். 13 திருப்பி வருவோம். 5 வாசிக்கலாம்.
நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார்.
இங்கே சிம்சோனுடைய அழைப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீர் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிப்பான். மெயினான காரியம், தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை. ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது, அவன் நசரேய விரதம் என்கிறதான ஒரு உடன்படிக்கைக்குள் அழைப்புக்குள் அவன் இருக்கணும் என்றார். நசரேய விரதம்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் கொஞ்சம் ஒரு வசனத்தை காமிச்சிட்டு அப்ப நான் முடிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 6 திறந்து கொள்ளுங்கள். இந்த 6 நசரேய விரதம் என்றால் என்ன என்று முதல் வசனத்திலிருந்து வாசிங்கன்னு தெரியும், வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை
பண்ணினால்
அப்படிப்பட்டவன்
திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன்
அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும்
திராட்சை பழங்களையாவது
திராட்சை வற்றல்களையாவது
புசியாமலும்
தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர விட கடவன் அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது.
அடுத்தது பாருங்க, யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது.
அவன் தன் தேவ செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும்
தாயினாலாகிலும்
சகோதரனாகிலும்
தன்னை தீட்டுப்படுத்தலாகாது
அவன் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான்.
திராட்சை ரசம் மதுபானம் குடிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தலையின் மேல் சவரன் கத்தி படக்கூடாது. ரெண்டாவது, மூணாவது, அவன் பிரேதத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவங்க அப்பா செத்தாலும் சரி, அம்மா செத்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் செத்தாலும் சரி, அந்த டெட் பாடியை அவன் போய் தொடக்கூடாது. அவன் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாயிருப்பான். அவனுடைய நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறது. அதான் ரொம்ப மெயினானது. தலைமையை தான் ரொம்ப முக்கியமானது. உணவு விஷயத்திலே அவன் திராட்சை பழம் பக்கத்திலேயே போகக்கூடாது. தன்னுடைய செய்கையிலே தகப்பன் இறந்தாலும் தாய் இறந்தாலும் சகோதரர் இருந்தால் கூட அந்த பாடியை போய் டச் பண்ணக்கூடாது. டெட் பாடியில் அவன் கை வைக்கக்கூடாது. இதுதான் நசரேய விரதத்தின் ஹைலைட், முக்கியமான விஷயங்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் படிச்சீங்கன்னா, இப்ப எல்லாம் படிக்க டைம் இல்லை, 14 நீங்க எடுத்தீங்கன்னா, சிம்சோன் அந்த பெலிஸ்திய பெண்ணை பார்க்க போகும் பொழுது தன் பெற்றோரை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அவன் போவான். போகும்பொழுது வழியிலே ஒரு சிங்கம், பால சிங்கம் அவனுக்கு முன்னால் எழுத்து நிற்கும். அந்த பால சிங்கம் எழுத்து நின்ற உடனே அவன் மேல கர்த்தருடைய ஆவியான இறங்குவார். பிடிச்ச அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குழியை கிழிக்கிற மாதிரி அப்படி கிழிச்சு தூக்கி போட்டுருவான். அவ்வளவு ஒரு பலன், பிடிச்சு கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். சில நாள் கழிச்சு அந்த பெண்ணை நிச்சயம் பண்றதுக்கு திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்பொழுது அவன் தன் பெற்றோர் ஒரு இடத்துல விட்டுட்டு அவன் போவான். முன்னால போகும்பொழுது அவன் கிழித்து போட்டதான அந்த சிங்கத்தின் உடல் அங்க கிடக்கும். அந்த சிங்கத்தின் உடலிலே தேனீக்கள் வந்து கூடு கட்டி தேன் வச்சிருக்கும். அதை பாருங்க, அதை அது மட்டும் படிச்சிடலாம். 14:8 படிக்கலாம்.
சில நாளைக்கு பின்பு
அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து
சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை அவன் கைகளில் எடுத்து
சாப்பிட்டுக் கொண்டே நடந்து
தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை
அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிக்கல? ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால விஷயம் இருக்குது. அந்த சிங்கத்தின் உடலே தேன் கூடு கட்டி தேன் இருந்துச்சு, அதை எடுத்து இவனும் சாப்பிட்டான், அப்பா அம்மாவுக்கு கொண்டு கொடுத்தான், அவங்களும் பையன் எங்கிருந்தோ தேன் கொண்டு கொடுக்கிறான்னு எடுத்து சாப்பிட்டான். ஆனால் இந்த தேன் கூட்டை எங்கிருந்து எடுத்தான் சொல்லி தன் பெற்றோருக்கு அவன் அறிவிக்கலையாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் செஞ்ச தப்புன்னு தெரியும். அந்த பிரேதத்தில் இருந்து எடுக்கப்பட்டதை இவர் சாப்பிடக்கூடாது இவனுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அதை செஞ்சான். அதனாலதான் தன் பெற்றோருக்கு அதை மறைச்சிட்டான், எங்கிருந்து தேன் எடுத்தேன்னு சொல்லல அவன். ஏன்னா அவங்க திட்டுவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சேதான் பண்றாங்க எல்லாத்தையும், தெரிஞ்சேதான் பண்றான். அவன் அந்த தலைமுடி சிறைக்கப்பட்டது தான் அவனுடைய பிரதிஷ்டையை உடைச்சா நினைக்காதீங்க. அங்கதான் அவனுடைய பலன் போச்சு, அங்கதான் அவனுடைய காரியம் நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் இருந்து அவனுடைய காரியம் சரி கிடையாது. பிரேதத்தை தொடக்கூடாது என்பது நசரே விரதத்தின் ஹைலைட், ரொம்ப முக்கியமான விஷயம். அது தகப்பனாய் இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சகோதரன் தான் கூட தொடக்கூடாது. ஒரு செத்த சிங்கத்தின் சரீரத்திலிருந்து அந்த பிரேதத்தில் நாம் எடுத்து எப்படி சாப்பிடலாம்? தெரியாம செய்யல, தெரிஞ்சு செஞ்சதுதான். தாய் தகப்பனுக்கு அவன் சொல்லலன்னு போட்டிருக்கு, தெரிஞ்சு செஞ்ச. பின்பு தெளிவாளுடைய விஷயத்துக்கு வாங்க. அவ கேட்கறா கொஞ்சம் கொஞ்சமா, திருப்பி திருப்பி கேட்கறா. பச்சையான அகலினார் கயிறுகளால் கட்டின பலன் போகுன்றான், அது இதுன்னு எதோ போய் சொல்றான். கடைசியிலே அவ வந்து ஒவ்வொரு தடவையும் சிம்சோனே பலிஸ்தர் வந்து விட்டார்கள் சொல்லி கூப்பிடுவான். அப்போது நல்லத்தாக வேண்டாம், அப்போது அந்த விட்டு விட்டு எழுந்து ஓட வேண்டாம். நிதானம் அங்கே இருந்துட்டு அவன் கதை சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான், போய் சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். கடைசியில் எவ்வளவு நேரத்துக்கு அந்த போய் ஓடும்? கடைசியில் ஒரு லெவல் வந்தோன்னு உடைச்சிட்டான். என்னுடைய பலன் என் தலைமயிரில் இருக்கிறது, கட் பண்ணி எடுத்துட்டாங்க, சிரிச்சிட்டான். அது போகும் பொழுது அவனுடைய பலனும் போச்சு, கத்தரும் போயிட்டார். இது திடீர்னு ஒரு நாள் சம்பவம் கிடையாது, ஆரம்பத்திலேயே சிங்கத்தின் உடலில் அவன் எடுத்ததை அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவன் நசரையனா இருப்பான் என்று ஆண்டவர் தெளிவான நசரைய விரதத்தை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறார். பெற்றோர் அதை சொல்லிக் கொடுத்திருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஆரம்பத்திலிருந்தே தனக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பிரதிஷ்டையை காத்துக்கொள்வதற்கு அவன் ஜாக்கிரதையாகவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சார். ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்றோம். ஆண்டவரே, நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைப்பேன், உம்மை முதல் ஸ்தானத்தில் வச்சு வாழ்வேன், உம்மை பின்பற்றுவேன், உமக்காக நான் இருப்பேன் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம். உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில ஜாக்கிரதையோடு காத்துக் கொண்டிருக்கிறோம்? உடன்படிக்கையை உடைக்கிறவன் சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டையை உடன்படிக்கையை ஆரம்பத்திலிருந்தே உடைச்சிட்டு வந்துட்டான். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரோடு நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, மனுஷரோடு அல்ல. அந்த நசரையனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கென்று பரிசுத்தனாயிருப்பான். அருமையான வார்த்தை, அவன் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் உள்ளவனா இருப்பான். ஒரு நசரைய விரதமே கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையே சொல்லுமானால், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த ரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கென்று உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும்? ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நீங்க முதல்ல சின்னதா உடைப்பீங்க, கடைசியில் ஒரு நாள் மொத்தமும் உடைஞ்சிடும். உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நீங்க ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பத்தில் உடைக்கும் பொழுது நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா கடைசியில் மொத்தமா ஒரு நாள் உடையும், தலை சிறைக்கப்படும். அன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, மொத்தமா உடையும் பொழுது ஒண்ணுமே பண்ண முடியும். சிம்சோன் ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையில உண்மையா இல்லை. இன்னைக்கு கடைசியா சொல்ற இந்த காரியத்தில் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும், அதை நீங்க காத்துக்கொள்ளணும்ன்ற ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த உடன்படிக்கை ஒவ்வொரு காரியத்தில் நான் உண்மையா இருப்பேன், நான் நேர்மையா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன், ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், சபைக்கு ஒழுங்கா வருவேன், நேரத்துக்கு வருவேன், கர்த்தருக்காக இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், வாயத்தை என்னென்னமோ சொல்லியிருக்கீங்கல்ல, உங்க ஜெப நேரத்தில் என்னென்னமோ சொல்லியிருக்கிறீங்கல்ல. இந்த வருஷிப்ல ஆண்டவர் பேசும் பொழுது எத்தனை காரியத்தை எத்தனை விஷயத்தில் ஆண்டவரை பார்த்து நீங்க வாயத்திறந்து சொல்றீங்க? எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார், எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறார். அதற்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்தே ஆக வேண்டும். உங்களுக்கு முதல் ஸ்தானம் கொடுப்ப ஆண்டவரே, இங்க சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போகக்கூடாது. நீர் மாத்திரம் போதும்னு பாட்டு பாடிட்டு ஆண்டவரே நீங்க தான் போய் எனக்கு முக்கியம், நீங்க போய் சொல்லக்கூடாதுன்ற நான் என்ன பாடுறீங்களோ அப்படி வாடணும், என்ன சொல்றீங்களோ அப்படி வாடணும். உடன்படிக்கை உடைச்சா, சின்னதுல உடைச்சா கடைசியில் மொத்தமா ஒரு நாள் உடைஞ்சிடும், எல்லாம் போயிடும், நித்தியம் போய்விடும். பிசாசனுடைய வஞ்சனையில் விழுந்து போயிடுவோம். கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கையில் அவன் உண்மையா இல்லை, அதனால தான் விழுந்து போனான். நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையோடு இருப்போம். கர்த்தர் வரப்போகிறார், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கும். என் ஆண்டவர் இயேசு சொன்னார், அவருடைய வருகைக்கு முன்பாக இருக்கிற முக்கியமான அடையாளம், தெரிந்து கொள்ளப்படப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். ஒருவர் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருக்கிறார். வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரின் காலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்களில் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? முக்கியமான ஒன்று, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சனை வரும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிசாசு வஞ்சிக்கிறதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். இது ரொம்ப முக்கியமான அடையாளம். தேவ பிள்ளையே, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை வீழ்த்துவதற்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு ஏவாளை வஞ்சித்தான் ஒரு சர்பத்தை கொண்டு, இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற யாரோ ஒருவரை கொண்டு உங்களை வஞ்சிக்கிறதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழிப்போடு இருங்க. அவனுடைய வஞ்சனையில் விழுந்து போகாதபடி உங்களை காத்துக்கொள்ளு. சிம்சோன் ஒரு வஞ்சிக்கப்பட்டவன், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவன். அவனை வீழ்த்துவதற்கு தெளிலால் என்ற ஒரு பெண்ணை பிசாசு யூஸ் பண்ணான். அவன் வஞ்சிக்கப்பட்டான். ஏன், ஏன் வஞ்சிக்கப்பட்டான்? இது ஒரு நாள் சமாச்சாரம் கிடையாது. ஏன் வஞ்சிக்கப்பட்டான்? முதலாவது, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையை அவன் உணரல. ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவன் மேல் இறங்கி அவனை நடத்தின காரியத்தின் மேன்மை அவன் உணரல. ஏன் தெரியுமா? அது அவனுக்கு இலவசமா கிடைச்சது. அவன் தாய் அதற்கான கிரயத்தை செலுத்தினான், அவன் ஒன்னும் செய்யல, அவனுக்கு ஃப்ரீயா கிடைச்சது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நமக்காக கிரயம் செலுத்தி ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொடுத்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு இலவசமாய் கிடைச்சிருக்குது. இலவசமாய் நமக்கு கிடைச்சதுனால அதனுடைய வேல்யூ தெரியாம இருந்துடாதீங்க. இலவசமாய் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ரட்சிப்பின் வேல்யூ தெரியல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வேல்யூ தெரியல, ஆண்டவரோடு இருக்கிற உறவின் வேல்யூ தெரியல. இந்த வேல்யூ தெரியலனா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை பிசாசு வஞ்சித்து போடுமா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களுக்கு வேல்யூ தெரியணுடைய, இந்த லைஃபுடைய வேல்யூ தெரியணும். முதலாவது அவனுக்கு அந்த லைஃபுடைய வேல்யூ தெரியல, ஏன்னா அவனுக்கு இலவசமா கிடைச்சது. ரெண்டாவது, அவன் வாழ்க்கையில் அவன் ஜெபிச்சதாக ஒரே ஒரு சம்பவம், சாகும் போது அவன் ஜெபிச்சான். அதுக்கு முன்னால் அவன் ஜெபிச்சதான ஒரு வசனம் கூட இல்லை. தேவ பிள்ளையே, தனிப்பட்ட ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கணும். தேவை வரும்பொழுது ஜெபம், பிரச்சனை வரும்பொழுது ஜெபம், ஒரு அவசியத்துக்கு ஜெபம். இதுக்கு பேர் ஜெபமே கிடையாது. உங்க லைஃப்ல பிரேயர்ங்கிறது லைஃப்ல ஒரு ஈவெண்டா இருக்கணும், தினசரி அனுபவமா இருக்கணும். தேவை இருக்குதோ இல்லையோ, பிரச்சனை வருதோ இல்லையோ, ஜெபம் என்பது வாழ்க்கையோடு ஒன்றாய் இணைந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். நல்லா இருக்கும் போது ஜெபிக்கலன்னா கடைசியில் அவன் சாகும் போது ஜெபிச்சது மாதிரி தான் நமக்கு வரும். எல்லாம் போன பிறகுதான் ஜெபிக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. நல்லா இருக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. ஜெப வாழ்க்கை, வேதத்தை தியானிக்கிற அனுபவம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்படி வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது நம்முடைய தினசரி அனுபவமா இருக்க, அப்படி இல்லைன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு போவோம். மூன்றாவது, அவன் செய்த பராக்கிரமமான காரியங்கள் எல்லாத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா பழி வாங்கும் சுபாவம் இருந்துச்சே தவிர ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவன் எதுவுமே செய்யல. தாவீது ஒரே ஒரு கோலியாத்த அடிச்சாலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செஞ்சான். இந்த சம்பவத்தின் மூலமாய் பூலோகத்தார் யாவருக்கும் பூமியிலே தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அடிச்சான். அவன் போக்கஸ் கோலியாத் இல்லை, அவன் போக்கஸ் கர்த்தரா இருந்துச்சு. ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா போக்கஸ் ஃபுல்லா பழி வாங்கும் சுபாவமா தான் இருந்துச்சு. 30 பேர் அடிச்சாலும் சரி, தேசத்துல எல்லாத்தையும் கொளுத்தி போட்டாலும் சரி, 1000 பேர் அடிச்சாலும் சரி, அவனுடைய செய்கைகள் 3000 பேரை கொன்றாலும் சரி, எல்லாத்திலையும் பழி வாங்குதல் மட்டும்தான் இருந்துச்சே தவிர ஆண்டவரை அவன் போக்கஸ் பண்ணியே இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தரை நீங்க போக்கஸ் பண்ணாம வேற எங்கேயோ நீங்க போக்கஸ்டா இருந்தீங்கன்னா சோதனையில நீங்க நிக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், ஆண்டவரை போக்கஸ் பண்ணாம எதுல நீங்க போக்கஸா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் மேலயோ, ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் பணத்தின் மேலயோ, வேற எதுலயோ நீங்க போக்கஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க விழுந்து போவீங்க, நிக்க மாட்டீங்க. ஆண்டவர் மேல போக்கஸ்டா இருக்கணும். 4வது, அவனுடைய பெற்றோர் தேவ பயம் உள்ள பெற்றோர். அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தேவ பயம்னா என்னன்னே தெரியாது. டோட்டல் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்து சாகர வரைக்கும் தேவ பயனா என்னன்னே தெரியாது. நினைச்சதெல்லாம் செய்வான், நினைச்சதெல்லாம் செய்வான், எங்க வேணா போவான், எங்க வேணா வருவான், நினைச்சதெல்லாம் செய்வான். தான் யார் என்பதை அவனுக்கு தெரியல. தேவ பயமே கிடையாது. தேவ பயமுள்ள பெற்றோருக்கு பிறந்தும் அவன் ஏன் அப்படி இருந்தான் ஒண்ணு சொல்றேன். உங்க பெற்றோர் தேவ பயமுள்ளவர்களா இருக்கலாம், அதை வச்சு நீங்க நிக்க முடியாது. உங்களுக்கு தேவ பயம் இருக்கணும். உங்கள் கூட பிறந்தவங்க தேவ பயம் உள்ளவங்களா இருக்கலாம், அதை வச்சு நீங்க பிழைக்க முடியாது. உங்களுக்கு தேவ பயம் இருக்கணும். உங்கள் கணவன் தேவ பயம் உள்ளவங்களா இருக்கலாம், உங்களுடைய மனைவி தேவ பயம் உள்ளவங்களா இருக்கலாம், அதை வச்சு நீங்க காகத்தை ஓட்ட முடியாது. உங்களுக்கு தேவ பயம் இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். அந்த தேவ பயம் இல்லாததுனாலதான் அவன் வாழ்க்கையில எல்லாமே தப்பு தப்பா போச்சு. அவ்வளவு தேவ பயம் உள்ள பெற்றோர்களிடத்தில் அவன் எதையுமே கத்துக்கல. 5வது பார்க்கும் பொழுது அவனுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்ட பொழுது அதை அசட்டை பண்ணான். தேவ பிள்ளையே, சபையில வந்து நீங்க செய்தியை கேட்கறீங்க, இது செய்தி இல்லை, ஆண்டவர் கொடுக்க கொடுக்கிற ஆலோசனை. இன்னைக்கு கேட்ட அந்த பிரசங்கம் ஆண்டவர் கொடுக்க கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை இது. வேதத்தை எடுத்து திறக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், சபைக்கு வரும்பொழுது ஆலோசனை கொடுக்கிறார், அல்லது தேவ மனுஷர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்னைக்கு சிலர் இருக்கிறோம், என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் செய்யறதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், அப்படி நீங்க இருப்பீங்களா, ஆனால் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை நீங்க ஜாக்கிரதையோடு ஃபாலோ பண்ண தெரியும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஆலோசனை அவசியம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 6வதான காரியம், அவனுக்கு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை இருந்துச்சு. நசரைய விரதம் என்ற ஒரு உன்னதமான உடன்படிக்கை இருந்துச்சு. திராட்சரசம் மதுபானம் குடிக்க கூடாது, பிரேதத்தினால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, சவரகன் கத்தி தன் தலையிலே படக்கூடாது. 3 காரியத்தில் 2 காரியத்தை உடைச்சாச்சு. பிரேதத்தில் இருந்து தேன்கோட்டை எடுத்து சாப்பிட்டாச்சு, பின்பு தன் தலைமயிரை சிறைக்க விட்டாச்சு. தலைமயிர் சிறைக்கப்பட்டது வாழ்க்கையின் கடைசியிலே நடந்தாலும் ஆரம்பத்திலேயே அவன் தப்பு பண்ணிட்டான், ஆரம்பத்திலேயே உடன்படிக்கையை உடைச்சிட்டான். சின்ன விஷயத்தில் இன்னைக்கு நீங்க உடன்படிக்கையை உடைப்பீங்க, அதுதான் கடைசியில் ஒரு நாள் டோட்டலா உடையும். சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க சில விஷயத்தை நீங்க கேர்லெஸ்ஸா உடைச்சீங்கன்னா, ஆண்டவருக்கு நீங்கள் செய்திருக்கிற உங்க வாயத்திற்கு சொல்லி இருக்கிற காரியத்தில் ஒரு சின்ன விஷயம் தானே என்று நீங்கள் இன்னைக்கு கேர்லெஸ்ஸா இருப்பீங்களானால் நாளைக்கு அது மொத்தமா உங்கள் வாழ்க்கையை அடிச்சுட்டு போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கை இதனாலதான் போச்சு, இதனாலதான் அவன் வஞ்சிக்கப்பட்டான். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்கப் போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்கிருக்கிற ஒருவரும் அல்லது இனி கேட்க போகிறவர்களும் எந்த சூழ்நிலையிலும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் எச்சரித்து உணர்த்தி பலப்படுத்தி தங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் ஜாக்கிரதையோடு ஆத்மாவை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. அப்பா, வழுவி போகாதபடி ஒவ்வொருவரை நடத்துங்க. உணர்வுள்ள இருதயத்தை எப்பொழுதும் கொடுத்து ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.